இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அவருடைய வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம். 21வது அதிகாரம் 3வது வசனம் வெளிப்படுத்தின விசேஷம். 21ஆம் அதிகாரம் 3வது வசனம்.
மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான
ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன்.
இதோ மனுஷர்களிடத்திலே
தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது.
அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே
அவர்களோடு கூட இருந்து
அவர்களுடைய தேவனாயிருப்பார்.
அப்போஸ்தலனாகிய யோவான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாக்கப்பட்டு அவன் தேவ சமூகத்தில் 3ஆம் வானத்திற்கு மேலாக அவன் எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது அங்கே அவன் பல காரியங்களை கர்த்தரால் அவன் காண்பிக்கப்படுகிறது. அங்கே பார்க்கிறான், பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரிய சத்தத்தை அவன் கேட்கிறான். என்ன சத்தம்? இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். பரலோகத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் நியமித்திருக்கிறார். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலம் இருக்கிறது, தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்கள் தேவனாயிருப்பார். இந்த வேத வசனத்தில் இருந்து நாம் கர்த்தருடைய இருதயத்தின் ஒரு முக்கிய காரியத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனிடத்திலே வாசம் பண்ண விரும்புகிறார். இதுதான் காரியம். இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இதுதான் கான்செப்ட், இதுதான் அதுல இருக்கிற தீம். இதுதான் தேவனுடைய வாசஸ்தலம், மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து தங்குறாராம். இன்றைக்கு இந்த வேத வசனத்தை தேவ பிள்ளைகள் உணரணும். என் தேவனாகிய கர்த்தருடைய இருதயம் எதை வாஞ்சிக்கிறது? என் ஆண்டவருடைய விருப்பம் என் வாழ்க்கையிலே நிறைவேறிக் கொண்டிருக்கிறதா? இது ஒரு கேள்வி. என் ஆண்டவர் விரும்புகிறது என் வாழ்க்கையில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறதா? என்னைக்குமே நான் சொல்லுவேன், கவனிக்கணும், வேதத்தை நீங்கள்லாம் புரியணும். நம்முடைய ஆண்டவர் நிறைய காரியத்தை விரும்புவார். அவர் விரும்புறதெல்லாம் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா எல்லாம் நடக்காது. ஆண்டவரே ஆனாலும் அவர் விரும்புறது எல்லாம் நடக்காது. சில விஷயங்கள் நடக்கும், பல விஷயங்கள் நடக்காது. ஆண்டவருடைய காரியம் அப்படித்தான். இது நீங்க சில நேரத்தில் உங்களுக்கு இப்ப சொல்லவ சிலருக்கு குழம்பலாம், இது ஆண்டவருக்கு கூட நினைச்சது நடக்காதா? நமக்கு தான் நினைச்சது நடக்காதுன்னு நினைச்ச ஆண்டவருக்கு கூட நினைச்சது நடக்காதா? ஆமா, நடக்காது. எப்படி? இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஆலோசனையை சொல்வதற்கு வேத வசனத்தை ஒன்று வாசிச்சோம். 1 தீமோத்தேயு 2:4 சொல்லுகிறது, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமாயிருக்கிறார். இது அவர் வாஞ்சிக்கிறார், அவர் விருப்பம். இது நடக்குமா? நடக்காது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமாயிருக்கிறார். இது அவருடைய வாஞ்சை, இது அவருடைய விருப்பம். நடக்குமா? நடக்காது. கண்டிப்பா சொல்றேன், இது நடக்காது. ஆண்டவருடைய இந்த விருப்பம் நடக்காது. இது நடக்குமானால் பைபிள் தப்பா போயிடும். இந்த வசனம் நடக்குமானால் பைபிளே தப்பாயிடும். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு 7:13, கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாயிருக்கிறது, அதில் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர்னர். அப்ப இந்த வசனம் தப்பா போயிடும். இது நடக்க போகிறது. 1 தீமோத்தேயு 2:4 அவருடைய விருப்பம், ஆனால் நடக்க போகிறது மத்தேயு 7:13. அதான் நடக்கும். கடைசி நாளில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு அத்தனை பேர் பரலோகத்துள்ள போயிட மாட்டாங்க. கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாக இருக்கிறது, அதன் வழியே பிரவேசிக்கிறவன் அநேகர் என்று சொல்லப்பட்டதுதான் நடக்க போகிறது. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்பதுதான் நிறைவேற போகிறது. இது என்ன தெரியணும்னா, என் ஆண்டவருடைய விருப்பங்கள் எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் அவருடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறுமா என்றால் நிறைவேறாது. ஆனால் இப்படி காரியங்கள் இருக்கும் பொழுது உலகத்தில் இருக்கிற மற்றவருடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்காது. ஆனால் என்னை பொறுத்த மட்டில், நான் ஒரு தேவ பிள்ளை, என் வாழ்க்கையில் என் ஆண்டவருடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும். அதுல நம்ம கவனமா இருக்கணும். ஆமென். என் ஆண்டவருடைய விருப்பங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில நடக்கணும். என் ஆண்டவருடைய விருப்பங்கள் கண்டிப்பா எல்லாத்தையும் நடக்காது, ஆனா என் வாழ்க்கையை பொறுத்த மட்டும் இல்லை. நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தரை சின்சியரா பின்பற்றுவேன். என் ஆண்டவருடைய விருப்பங்கள், வேதத்தில் அவர் சொல்லியிருக்கிற அத்தனை விருப்பங்கள், என்னை குறித்து அவருக்கு இருக்கிற விருப்பங்கள் அத்தனையும் என் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு நான் ஒத்துழைப்பு கொடுப்பேன். ரொம்ப முக்கியம். இப்போ கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாக இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். இவங்கெல்லாம் தேவ விருப்பத்துக்கு மாறா போயிட்டு இருக்கிறாங்க. இவளை யாரு, ரட்சிக்கப்படாம கர்த்தரை அறியாம இருக்கிறவர்கள் நரகத்துக்கு போறாங்க. அப்ப இவர்கள் வாழ்க்கையிலே இவர்கள் அப்படி போறது கர்த்தருடைய விருப்பம் இல்ல. ஒருத்தரும் நரகத்துக்கு போறது கர்த்தருடைய விருப்பம் இல்ல. ஆனால் இவர்கள் தங்களுடைய சுய விருப்பத்தினாலே தேவ விருப்பம் தங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் செய்து விடுகிறார்கள். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமாய் இருக்கிறதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர், இது தேவ சித்தம். அப்ப அந்த தேவ சித்தத்தை தங்கள் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு அந்த வழியிலே நடக்கிறவர்கள் தேவ சித்தத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். புரியுதா உங்களுக்கு? அப்ப தேவ சித்தம், ஒருத்தர் நரகத்துக்கு போறது தேவ சித்தம் அல்ல. எல்லாரும் பரலோகத்துக்கு வந்து அவர் விரும்புறாரு. ஆனால் அதற்கு யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையில இடம் கொடுத்து அவருடைய விருப்பம் தன் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு தங்களை விட்டுக் கொடுக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையிலே தேவ விருப்பங்கள் நிறைவேறும். அதற்கு தங்களை விட்டுக் கொடுக்காதவருடைய வாழ்க்கையிலே தேவனே விரும்பினாலும் அது நடக்காது. அதான் நம்ம கவனிக்கணும். அப்ப இந்த வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? மனுஷனிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்கள் தேவனாயிருப்பார். என் ஆண்டவருடைய வாசஸ்தலம் இந்த உலகத்திலே அவர் எனக்குள் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் எனக்குள் இருந்து என்னுடைய தேவனாயிருக்க அவர் விரும்புகிறார். இதற்கு இடம் கொடுத்து நான் அவருடைய வாசஸ்தலமாய் இருப்பதோ அல்லது இடம் கொடுக்காமல் அவருக்கு வாசஸ்தலமா இல்லாமல் வாழ்வதோ, அது கர்த்தருடைய கையில் இல்லை, என் கையில் இருக்கிறது. அது கர்த்தர் கையில் கிடையாது. என் ஆண்டவர் விரும்புகிறார், உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் அவர் வாழணும்னு விரும்புகிறார். எல்லாரையுமே தன்னுடைய வாசஸ்தலமாக்கணும்னு விரும்புகிறார். எல்லாரையுமே பரலோகத்தில் சேர்த்துக் கொள்ள அவர் விரும்புகிறார். ஆனால் இடம் கொடுக்கிறவர்கள் அதை அந்த சுதந்திரத்துக் கொள்வார்கள், இடம் கொடுக்காதவர்கள் அதை இழந்து போவார்கள். இன்றைக்கு நான் எந்த பாதையில் இருக்கிறேன்? நான் என்னுடைய ஆண்டவருடைய ஒரு வாசஸ்தலமா? வாசஸ்தலம் விசிட்டிங் பிளேஸ் கிடையாது, வாசஸ்தலம். விசிட்டிங் பிளேஸ் ஒன்று இருக்குது, வாசஸ்தலம் ஒன்று இருக்குது இல்லையா? விசிட்டிங் பிளேஸ்னா போய் சந்திச்சுட்டு வர்றது, அதுக்குன்னு ஒரு இடம். பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போனீங்கன்னா ரிசப்ஷன் அப்படின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. எங்க போனாலும் அந்த ரிசப்ஷன்ல போனா போய் அந்த நபர் யாரை பார்க்கணும், ரிசப்ஷன்ல வர வச்சாங்க, பார்த்துட்டு வந்துடலாம். அது விசிட்டிங் பிளேஸ். ஆனால் தங்குகிறது என்பது வேற. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில், நிறைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவங்களுடைய வாழ்க்கை ஒரு விசிட்டிங் பிளேஸா தான் இருக்குது, வாசஸ்தலமா இல்லை. ஆண்டவர் வந்து சந்திச்சுட்டு போறாரு, தங்க முடியறது இல்ல. வராரு, பார்க்கிறாரு, கொஞ்ச நேரம் இருக்கிறாரு, போயிடுறாரு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரத்தில் வராரு, அவங்கள பாக்குறாரு, கொஞ்ச நேரம் அவங்க மேல அப்படியே அசை வர்றாரு, போயிடுறாரு. தங்க முடியல, தங்க முடியல. விசிட்டிங் பிளேஸ் தான் இருக்குது, விசிட் பண்ணிட்டு போயிடுறாரு, தங்க முடியல. நல்லா கவனிக்க, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நம்ம ஒரு விசிட்டிங் பிளேஸ் நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. என் ஆண்டவருக்கு நான் ஒரு வாசஸ்தலமா இருக்க வேண்டும், அவர் எனக்குள் வாசம் பண்ண வேண்டும். அவர் மனிதருக்குள் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களோடு இருந்து கூட இருக்கிறேன் என்று இருந்து அவர்கள் தேவனாயிருப்பார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நான் சொன்னேன், இந்த உலகத்தில் நீங்கள் யாரோடு வாழ்கிறீர்களோ அவரோடு தான் வாழப்போகிறீர்கள். பரலோகத்துக்கு போறதோ நரகத்துக்கு போகிறதோ கர்த்தர் கையில் கிடையாது, அது என் கையில தான் இருக்குது. நான் பரலோகத்துக்கு போறதா, நான் நரகத்துக்கு போறதா, அது கர்த்தர் கையிலும் கிடையாது, வேற யார் கையிலும் கிடையாது, அது என் கையில தான் இருக்குது. நான் தான் செலக்ட் பண்ணணும். என் ஆண்டவருக்கு வாசஸ்தலமா இருப்பதற்கு நான் தான் என்னை அர்ப்பணிக்கணும். இன்றைக்கு அதை குறித்து நான் சில விஷயங்களை சொல்ல போறேன். இன்னைக்கு கிறிஸ்டியன் சர்க்கிள் நம்ம வந்து பார்க்கும் பொழுது பெரும்பாலும் இந்த ஆழமான இந்த விஷயத்தை நம்ம நிறைய பேர் உணர்றது கிடையாது. ஒரு சர்வீஸ்க்கு வரோம், கர்த்தரை துதிக்கிறோம், சோத்திரம் பண்றோம், பாட்டு பாடுறோம், ஆராதனை செய்யறோம், உடனே கர்த்தர் ஓ என் கூட இருக்கிறார். இல்ல இல்ல, சித்தம் பண்ணார். நான் இன்னைக்கு ஆராதனைக்கு வந்து நல்ல சத்தமா அந்நிய பாஷை பேசினேன், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். இல்ல இல்ல இல்ல, விசிட் பண்ணார். இன்றைக்கு கர்த்தருடைய வசனம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். இல்ல இல்ல இல்ல, விசிட் பண்ணார். ஆண்டவர் விசிட் பண்றதுக்கும் உங்களோடு தங்கி இருப்பதற்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கிறது. எந்த இடத்தில் இருந்தாலும், எங்கே போனாலும், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் உங்க வாழ்க்கையில் நிறைந்திருக்க வேண்டும். சபைக்குள்ள மாத்திரம் தேவ பிரசன்னம், சபை விட்டு வெளியே போன பிறகு அந்த பிரசன்னத்தை இழந்து வாழ்வது அது தேவ சித்தத்திற்கே தாவிக்குரிய வாழ்க்கை அல்ல. கர்த்தர் ஜஸ்ட் விசிட் பண்றார்னு அர்த்தம். நம்ம எத்தனையோ பாட்டு பாடுறோம், கர்த்தரை வரவேற்கிறோம், நிறைய நினைக்கிறோம் கர்த்தரை பாட்டு பாடி நம்ம வரவேற்கிறோம், அவர் வந்துடுறார். நிறைய எனக்கு கிறிஸ்டின் சாங்ஸ் எல்லாம் நிறைய சாங்ஸ் வந்து அவரை வரவேற்கிறதா தான் இருக்கும். இல்லை, ஆதி காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் வானப்பராபரனே இப்போ வாருமேம், மத்தியிலே எல்லாம் பழங்காலத்து பாட்டு. வானப்பராபரனே இப்ப வாருமேன் மத்தியிலே பிதாவை கூப்பிடுறோம் இல்லையா, இயேசு கிறிஸ்துவை கூப்பிடுறோம், வாருமையா போதகரே. இது யாரை கூப்பிடுறோம்? இயேசுவை கூப்பிடுறோம் இல்லையா, பிதாவை கூப்பிடுறோம், வானப்பராபரனேன்னு பிதாவை கூப்பிடுறோம், வாருமையா போதகரேன்னு இயேசுவை கூப்பிடுறோம், ஆவியானவரே அன்பின் ஆவியானவரேன்னு பரிசுத்த ஆவியானவரை கூப்பிடுறோம். வராரு, பார்க்கிறாரு, விசிட் பண்றாரு, போயாரு. புரியுதா? வராரு. மூணு பேரையும் கூப்பிடுறோம், பாடி பாடி கூப்பிடுறோம். ஆனால் என் வாழ்க்கையில் என் ஆண்டவரோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? என் ஆண்டவருடைய பிரசன்னம் எனக்குள் தங்கி இருக்கிறதா? காட்ஸ் பிரசன்ஸ் வேற, காட்ஸ் அனாயிட்டிங் வேற. தேவ பிரசன்னத்தை இன்னைக்கு நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கணும். என்னன்னா, அபிஷேகம் நினைக்கிறோம். தேவ பிரசன்னம் வேற, அபிஷேகம் என்பது வேற. நிறைய பேர் தேவ பிரசன்னத்தை அபிஷேகம் என்று தப்பா புரிஞ்சுக்கிறோம். அப்படியே ஒரு பிரசன்ஸ் அப்படியே மேல இறங்குச்சு, இன்னமும் இறங்குச்சு, உடம்புலாம் நடுங்குச்சு, அந்நிய பாஷை வந்துச்சு, அது தேவ பிரசன்னம், அபிஷேகம் அல்ல. அபிஷேகம் என்பது உங்களுக்குள் நிறைந்திருக்கிற ஒரு விஷயம். அபிஷேகம் என்பது உங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய காரியம். தேவ பிரசன்னம் என்பது உங்களை சந்திக்கும், அபிஷேகம் என்பது உங்களுக்குள் நிலைத்திருக்கும். இன்னைக்கு நமக்கு தேவை தேவ பிரசனத்தில் நம்ம நின்றுடக்கூடாது. அந்த பிரசனத்தில் தொடர்ந்து இருக்கும் பொழுதுதான் அது அபிஷேகமாய் உங்கள் வாழ்க்கையிலே தங்கி இருக்கும். ஆமென். நல்லா கவனிக்கணும், தேவ பிரசனத்தில் நீங்க திருப்தி ஆகிடக்கூடாது. நிறைய பேர் தேவ பிரசனத்தில் திருப்தி ஆயிரும், கொஞ்சம் அப்படியே கைகால் அசைச்சு ஒரு பாட்டு பாடி கொஞ்சம் அந்நிய பாஷை வந்து தேவ பிரசன்னம் அப்படின்னு திருப்தி ஆயிரும். இல்ல, அதுல திருப்தி ஆகாதீங்க. உங்கள் மேல் தேவனுடைய அபிஷேகம் இருக்கணும். தேவ பிரசன்னம் அது இனிஷியல் ஸ்டேஜ், அது அபிஷேகம், அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு அனுபவம். ஆமென். அதனால இன்றைக்கு இந்த தேவ பிரசன்னமும் தேவ அபிஷேகமும் எப்படி நம்ம வாழ்க்கையில வருகிறது? ஒரு அபிஷேகமுடைய வாழ்க்கையில தங்கியிருக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்ப நம்ம பாடுகிறோம், துதிக்கிறோம், ஆராதனை செய்யறதுனால செய்யறதுனால அபிஷேகம் வந்துடாதா? இல்ல, தேவ பிரசன்னம் வரும். ஆனால் அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் தங்கி இருப்பதற்கு வெறுமனை பாட்டு பாடுவதோ, மியூசிக் வாசிப்பதோ, சத்தமாய் துதிப்பதோ இது போதாது. புரியுதுங்களா உங்களுக்கு? இவைகளால் உங்களுக்கு தேவ பிரசன்னத்தை தான் பார்க்க முடியுமே தவிர தேவ அபிஷேகத்தை உங்களால் பார்க்க முடியாது. அபிஷேகத்தை கொஞ்சம் கூட வர முடியாது. நம்ம பாடுகிற, துதிக்கிற, செய்கிற இந்த வர்ஷிப் பாத்தீங்கன்னா, இது எல்லாம் காட்ஸ் பிரசன்ஸ் கூட தான் லீட் பண்ணும். அனாயிட்டிங் வந்து டோட்டலி இட் இஸ் டிஃபரெண்ட், அது முற்றிலும் வேறுபட்ட காரியம். அபிஷேகத்தை இந்த ஆராதனையின் காரியத்தோடு நீங்கள் அப்படி நினைச்சிடக்கூடாது. ஆராதனைக்குள்ள நீங்கள் கடந்த அடுத்த லெவலுக்கு போகும்போதுதான் அபிஷேகம் கூட வரும். அபிஷேகம் என்பது வாழ்க்கை சம்பந்தமானது, ஆராதனை என்பது, தேவ பிரசன்னம் என்பது ஆராதனையை சார்ந்தது. அபிஷேகம் என்பது வாழ்க்கையை சார்ந்தது. புரியுதா நான் சொல்றது? தேவ பிரசன்னம் என்பது ஆராதனை சார்ந்தது. அபிஷேகம் என்பது ஆராதனை சார்ந்தது கிடையாது, அது வாழ்க்கையை சார்ந்தது. இட் இஸ் யுவர் பர்சனல் லைஃப், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சார்ந்தது. ஆராதனையிலே நீங்கள் தேவ சமூகத்தை பார்க்கலாம், அபிஷேகத்தை பார்க்க முடியாது. அபிஷேகம் என்பது முழுக்க முழுக்க உங்கள் வாழ்க்கையை சார்ந்தது, உங்க வாழ்க்கையை சார்ந்தது. அது துதிப்பதை சார்ந்தது அல்ல, பாடுகிறத சார்ந்தது அல்ல, பிரசங்கத்தை கேட்கறத சார்ந்தது அல்ல, அது உங்கள் வாழ்க்கையை சார்ந்தது. இப்ப அதுக்கான ஃபார்முலாவை உங்களுக்கு நாம் சொல்ல விரும்புகிறேன், எடுத்துக்கொள்வோம். ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 15:2 ரெண்டு நாளாகமும் 15:2
அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பெனியமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே, கேளுங்கள்
கேளுங்கள்,
நீங்கள் கர்த்தரோடு இருந்தால்,
நீங்கள் கர்த்தரோடு இருந்தால்,
அவர் உங்களோடு இருப்பார்,
அவர் உங்களோடு இருப்பார்,
நீங்கள் அவரை தேடினால்,
நீங்கள் அவரை தேடினால்,
உங்களுக்கு வெளிப்படுவார்,
உங்களுக்கு வெளிப்படுவார்,
அவரை விட்டீர்களே ஆகில்,
அவரை விட்டீர்களாகில்,
அவர் உங்களை விட்டு விடுவார்,
அவர் உங்களை விட்டு விடுவார். இங்கே ஆசா என்கிற ஒரு தேவ பக்தி உள்ள ராஜாவுக்கு தீர்க்கதரிசியின் மூலமாய் உணர்த்தப்படுகிற ஒரு வார்த்தை இது. யூதா பென்யமின் கோத்திரத்தின் சகல மனுஷரே, கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், நீங்கள் அவரை விட்டீர்கள் என்றால் அவர் உங்களை விட்டு விடுவார். புரியுதா உங்களுக்கு? ஃபார்முலா, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், நீங்கள் அவரை விட்டீர்கள் என்றால் அவர் உங்களை விட்டு விடுவார். நம்முடைய ஆண்டவருடைய சுபாவத்தை நம்ம நல்லா புரியணும். என் ஆண்டவர் எப்பவுமே கூட இருப்பார், இருக்க மாட்டார். வான பராபரணின் பாடுறதுனால வந்து என கூட தங்கிடுவாரா? தங்க மாட்டார். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவர் என்று கூப்பிடுறதுனால வந்து தங்கிடுவாரா? தங்க மாட்டார். வாருமையா போதகரேன் கூப்பிடுறதுனால வந்து தங்கிடுவாரா? அவர் ஒருபோதும் அப்படி தங்குகிறவர் அல்ல. வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம், சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 18 18 25-26 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம். 18:25-26
தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும்,
தயை உள்ளவனுக்கு நீர் தயை உள்ளவராகவும்,
உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும்,
உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும்,
புனிதனுக்கு நீர் புனிதராகவும்,
புனிதனுக்கு நீர் புனிதராகவும்,
மாறுபாடுள்ளவனுக்கு
மாறுபாடுள்ளவனுக்கு
நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர்,
நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். ஆண்டவர் தயை உள்ளவனுக்கு அவர் தயை உள்ளவர், உத்தமனுக்கு அவர் உத்தமர், புனிதனுக்கு அவர் புனிதர், மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராக தோன்றுவீர். நம்முடைய ஆண்டவர் நம்ம மிஸ் ஜட்ஜ் பண்ணக்கூடாது, புரியுது, அவர் தப்பா ஜட்ஜ் பண்ணக்கூடாது. என் ஆண்டவர் எங்க போனாலும் எப்படி எப்படி என்னோட இருப்பார். நான் ஞாயிற்றுக்கிழமை ஒன் அவர் வந்து ஆராதனையில் வந்து உட்கார்ந்துட்டு போயிட்டேன்னா வாரம் ஃபுல்லா என் கூட இருப்பார், கனவு காணாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ்ல வந்து உட்கார்ந்துட்டு காலையில் சாயங்காலம் வந்து உட்கார்ந்துட்டு பாட்டு பாடிட்டு போயிட்டா, பிரசங்கத்தை கேட்டுட்டு போயிட்டா, ஆண்டவர் ஃபுல்லா என்னோட கூட இதை நடத்துவார், சான்ஸே கிடையாது, ஏமாந்து போகாது. அப்படியெல்லாம் கிடையாது. தயை உள்ளவனுக்கு அவர் தயை உள்ளவர், உத்தமனுக்கு அவர் உத்தமர், புனிதனுக்கு அவர் புனிதர், மாறுபாடு உள்ளவனுக்கு அவர் மாறுபடுகிறவராக தோன்றுவார். நீங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்றவித வாழ்மைதான் நமக்கு இருக்கும். கர்த்தருக்கு முதல் ஸ்தானம் கொடுத்தார், அவர் உங்களுக்கு முதல் ஸ்தானம் கொடுப்பார். கர்த்தரை நீங்கள் பின்னுக்கு தள்ளி வைப்பீர்கள் என்றால் அவர் உங்களை பின்னுக்கு தள்ளி வைத்து விடுவார். இதுதான் உண்மை. நல்ல ஆண்டவரை புரியணும். நம்முடைய ஆண்டவரை ஈஸியா ஒருபோதும் எடுத்துக் கொள்ளாதிருங்கள். ஒரு பக்கம் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், கிருபையுள்ள ஆண்டவர், அடுத்த பக்கத்தில் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆண்டவர் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. புரியுதா? இதெல்லாம் நம்ம தெரியாம ஆண்டவரை மிஸ் ஜட்ஜ் பண்ணிட்டு நம்ம ஈஸியா லைஃப் எடுத்துக் கொள்ளக்கூடாது. என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும், என் கூட தங்கி இருக்கின்றது ஒரு பெரிய விஷயம், அவர் என்னை ஆசீர்வதிப்பது ஈஸி, ஆனால் என் கூட தங்கி இருக்கிறதா மேன்மை. அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றதுனால நான் பரலோகத்துக்கு போயிட முடியாது, என் ஆண்டவர் என்னோடு கூட இருந்தாதான் நான் பரலோகத்துக்கு போக முடியும். வேதத்தை நீங்க எல்லாம் கவனிச்சு படிச்சு பாருங்க, மத்தேயு 11 அதிகாரம் 20-30 வரைக்கும் வேணாம் படிக்க வேண்டாம், படிச்சு பாருங்க. கோரோசின் பெத்சாயிதாவுக்கு இயேசு கிறிஸ்து வருவார், வந்து தம்முடைய பலத்த அற்புதங்களை செய்வார், ஏராளமான அதிசயங்கள் அற்புதங்கள். ஒருத்தன் மனம் திரும்பல, கோபத்தோடு பேசுறார், கோரோசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உன்னிலே செய்யப்பட்ட அற்புதங்கள் தீர்விலும் சீரோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் என்றைக்கோ அதை ரட்டுடுத்தி மனம் திரும்பி இருப்பார்கள். ஆகையினால் நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் அவர்களுக்கு நேரிடுவது லகுவாயிருக்கும். அப்ப இந்த கோரோசின் பெத்சாயிதா கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்ற அனுப்பு பட்டணங்கள், ஆனால் ஆண்டவருடைய சமூகம் அவங்க வாழ்க்கையிலே இல்லை. ஆசீர்வாதம் பெறது ஈஸி, யாருக்கு வேணா கிடைக்கும், கோரோசினுக்கு கிடைக்கும், பெத்சாயிதாவுக்கும் கிடைக்கும். அவன் நீதியுள்ளோருக்கும் அநீதி உள்ளவர்களுக்கும் தம்முடைய சூரியனை உதிக்க பண்ணுகிறார், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தன்னுடைய மழையை பெய்ய பண்ணுகிறார். அது ஆசீர்வாதம் ஈஸி, ஆசீர்வாதம் யாருக்கும் கர்த்தர் கொடுப்பார். ஆனால் ஆண்டவர் கூட இருக்கிறது எல்லாரோடு இருக்க மாட்டார். ஆமென். ஆசீர்வாதத்தை அவர் ஈஸி எல்லாருக்கும் கொடுப்பார், ஆனால் ஆண்டவர் எல்லாரோடு இருக்க மாட்டார். ஆசீர்வாதத்தை வச்சுட்டு பரலோகம் போக முடியாது, ஆண்டவரை வச்சுட்டு தான் பரலோகம் போக முடியும். ஆமென். அதான் உண்மை, ஆண்டவரை வச்சுட்டு தான் பரலோகம் போக முடியும், ஆசீர்வாதத்தை வச்சுட்டு போக முடியாது. நியாய தீர்ப்பு நாள்ல சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆண்டவரே நீர் எங்கள் பட்டணங்களில் வந்து உபதேசம் பண்ணினீரே அப்படின்னு வாங்கலாம், எங்கள் வீதிகளில் எல்லாம் வந்து நீர் எங்களுக்கு உபதேசம் பண்ணினீரே அப்படின்னு வாங்க. ஒரு கூட்ட ஜனங்க உபதேசம் பண்ணது உண்மைதான், ஆனா நீ மனம் திரும்பலையே, உங்களை நான் ஒரு காலம் அறியேன்னு சொல்லிட்டு போக வேண்டும். அப்ப நம்ம வாழ்க்கையை கவனிக்கணும், ஆண்டவருடைய வாசஸ்தலமா இருக்க வேண்டும், ஆண்டவருடைய வாசஸ்தலம். இன்னைக்கு ஒரு நிமிஷம் உங்களை யோசிச்சு பாருங்க, நான் என்னுடைய ஆண்டவருடைய வாசஸ்தலமா இருக்கிறேனா, என் ஆண்டவருடைய வாசஸ்தலம் தானா? இந்த உலகத்தில் என் ஆண்டவர் எனக்குள்ள வாசம் பண்ணாதான் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு நான் அவரோடு போய் வாசம் பண்ண முடியும். இந்த உலகத்திலே நான் அவருக்கு இடம் கொடுக்கலன்னா அவர் எனக்கு எப்படி பரலோகத்தில் இடம் கொடுப்பாரு? நம்ம எதை செய்யணும் அதுதான் நமக்கு கொடுங்கள் கொடுக்கப்படும், கொடுங்கள் கொடுக்கப்படும் தான், பணம் இல்லை இடம். புரியுதா? நீங்க நிறைய பேர் கொடுங்கள் கொடுக்கப்படும் பணம்னு நினைச்சுக்கிறாங்க, கொடுங்கள் கொடுக்கப்படுறது இடம். உங்கள் இருதயத்தில் இடத்தை கொடுங்க, அங்க உங்களுக்கு இடத்தை கொடுப்பாரு. இங்க இடத்தை கொடுக்கல, அங்க இடத்தை கொடுக்க மாட்டார். எதை கொடுக்கிறோம் அதுதான் நமக்கு கிடைக்கும். அப்ப நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு வாசஸ்தலமா இருக்கணும், நம்முடைய ஆண்டவருடைய வாசஸ்தலமா இருக்கும். அதுக்கு முதல் ஃபார்முலா கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், நீங்கள் அவரை விட்டு விடுவீர்கள் என்றால் அவர் உங்களை விட்டு விடுவார். நம்ம லைஃப் கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரோடு இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தரோடு இருக்கணும், அவரோடு இருக்கணும். இருக்கிறதுன்றது வேற, வொர்ஷிப் அது கிடையாது. வொர்ஷிப் அவர் விசிட் பண்றதுக்கு ஜஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றது. கர்த்தரோடு இருப்பது என்பது வாழ்க்கை சம்பந்தமானது. புரியுதுங்களா? வொர்ஷிப் வேற, வாழ்க்கை வேற. நான் இதுக்கு நான் பிரித்து சொல்றேன். வொர்ஷிப் என்பது அவரை விசிட் பண்றதுக்கு நம்ம ஒரு அனௌன்ஸ் பண்ற ஒரு டைம், ஒரு விசிட்டிங் டைம், விசிட்டர்ஸ் டைம் வைக்கிறாங்கல்ல, ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்த விசிட்டர்ஸ் டைம். வொர்ஷிப் பண்றது விசிட்டர்ஸ் டைம், இது ஆண்டவருக்கு விசிட் பண்றதுக்கு ஒரு டைம் கொடுக்கிறோம். அவர் நம்மளை விசிட் பண்றாரு, விசிட்டர்ஸ் டைம் முடிஞ்சோடனே அவரும் போயிடுவார். ஆனா ஆண்டவர் உங்களோடு இருப்பதற்கு நீங்க அவரோடு கூட இருக்கணும். ஆமென். கூட இருக்கும், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். இப்ப இந்த இருக்கிறத குறித்து உங்களுக்கு புரியற மாதிரி சில விஷயம் சொல்றேன். ஆண்டவர் கூட இருக்கணும். ஆண்டவர் கூட இருக்கணும்னா பேசிக்கா ஒரு காரியம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3 அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3 அதிகாரம் 8-10 மூணு வசனங்களை வாசிக்கலாம்.
பகலில் குளிர்ச்சியான வேளையிலே,
பகலின் குளிர்ச்சியான வேளையிலே
தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள்.
தோட்டங்களின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள்.
அப்பொழுது தேவனாகிய கர்த்தர்
ஆதாமை கூப்பிட்டு
நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கவன்
நான் தேவரீருடைய சத்தத்தை
தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான்.
பகலின் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஆதாமும் ஏவாளும் தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே தங்களை ஒளித்துக் கொண்டார்கள். ஆண்டவர் தேடி வந்தார். வந்தவர் வழக்கம் போல வந்தவர். வழக்கமான இடத்துல வழக்கமான நபர் இல்லை. உடனே கேட்கிறார், ஆதாமே நீ எங்க இருக்கிற? அவன் சொல்றான், ஆண்டவரே, விருட்சங்களுக்கு பின்னாலே நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன், பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறான். தேவரீர் கர்த்தருக்கு அவன் தேவரீருடைய சத்தத்தை கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டான். நல்லா கவனிக்கிறது, ஏதேன் தோட்டத்தில் என்னதான் நடந்துச்சு? ஏதேன் தோட்டத்திலே பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் மனுஷனை சந்திக்கிற ஒரு இடம். புரியுதுல? மனுஷனை சந்திக்கிற ஒரு இடம். தான் உண்டாக்கின மனுஷனை தேவனாகிய கர்த்தர் பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் வந்து அவனை சந்திக்கிறார். இது வழக்கமாய் நடக்கிற ஒரு விஷயம். டெய்லி அவர் அவங்களை வந்து சந்திக்கிறார், அவர்களோடு உலாவுகிறார், அவளோடு டைம் ஸ்பெண்ட் பண்றார், அவளோடு கூட தங்கி இருக்கிறார். அவர் வந்து அந்த ஏதேன் தோட்டத்தில் அவர்களோடு கூட தங்கி இருக்கிறார், டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோடு கூட இருக்கிறார். இது வழக்கமா நடக்குது. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? இந்த ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தையை தள்ளி போட்டார்கள், பிசாசனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய வழக்கத்தின்படியே வராரு. அவங்களை மீட் பண்ணி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட தங்குறதுக்கு அவர் வராரு. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்கிறது? அவர் வந்த உடனே, அவர் நடக்கிற சத்தத்தை கேட்ட உடனே இவர்கள் ஓடி போய் ஒளிந்து கொண்டாங்க. கர்த்தர் கேட்கிறார், எங்க பா ஆதாமே, இங்கதானே உன டெய்லி மீட் பண்ணுவோம், எங்க போயிட்ட? உங்களுடைய சத்தத்தை கேட்ட உடனே நான் பயந்து போய், ஐயோ ஆண்டவர் வராரே, நான் பயந்து போய் என்னை ஒளித்துக் கொண்டேன். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் தன்னை மாத்திக்கிறார். அவர் வழக்கமா சந்திக்கிற மாதிரி தான் வர்றாரு. அவன் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி அவனை சந்திக்க வந்தாரு, பாவம் செஞ்ச பிறகு அவனை சந்திக்க வந்தார். அவர் தன்னை மாத்திக்கிறார். ஆனால் மாத்திக்கொண்டது யாருன்னா, இவன் தான் தன்னை மாத்திக்கிட்டான். வழக்கமாய் அவரோடு நேரத்தை செலவிடுகிற இவனால் இன்றைக்கு அவரோடு நேரத்தை செலவிட முடியல. வழக்கமாய் அவருக்கு முன்பாக நிற்கிற இவனால் இன்றைக்கு அவருக்கு முன்னால நிக்க முடியல. வழக்கமாய் அவரோடு கூட தங்கி இருக்கிற இவனால் இன்றைக்கு அவரோடு தங்கி இருக்க முடியல. இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்டவுடனே பயமும் திகிலும் இவனை பிடிக்கிறது. ஐயோ, என் ஆண்டவர் என்னை பார்க்க வராது. ஓடி போய் மரங்களுக்கு பின்னால் தன்னை ஒளித்துக் கொள்ளுகிறான். மிஸ்டேக் எங்க இருக்குது? மனுஷங்கிட்டதான் இருக்கு. புரியுதா? ஆண்டவருடைய இருதயம் என்னைக்குமே ரொம்ப நல்ல இருதயம். அவன் பாவர் பாவிகளை கூட நேசிக்கிறார். தங்க வராரு. அவன் பாவம் செஞ்சுட்டு ஆனாலும் கூட அவன் பழக வராரு, கிட்ட வராரு. ஆனால் இவனால் அவரோடு கூட இருக்க முடியல. இன்னைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த குலைச்சல் உண்டாகும் பொழுது ஒரு மனுஷனால் கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியாது. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். யாரால் கர்த்தரோடு இருக்க முடியும்? உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாய் பரிசுத்தமாய் இருக்கும் பொழுது அவரோடு இருக்க முடியும். இல்லாவிட்டால் அவர் வரும் பொழுது ஓடி ஒளிந்து கொள்ளுகிற ஒரு நிலைமைதான் ஏற்படும். கர்த்தர் தேடிதான் வந்தார். ஆனால் மனுஷனுக்குள் தான் மாற்றம் ஏற்பட்டு விட்டது. இன்னைக்கு சொல்ற ஆராதனைக்கு வரும், ஆனால் தனியா உங்களால ஆண்டவருக்கு முன்னால நிக்க முடியுதா? நான் கேட்கிறேன், தனியா உங்களால் ஆண்டவருக்கு முன்னால் நிக்க முடியுதா? இன்னைக்கு ஆராதனைக்கு ஒரு சிலர் ரொம்ப லேட்டா வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு கூட நிக்க முடியல, அதான் பிரச்சனை. வர்ஷிப்புக்கு நிறைய பேருக்கு வர முடியல. துதிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வர முடியல. ஏன் தெரியுமா? நிக்க முடியல அவருக்கு முன்னால. ஏதோ கொஞ்சம் பிரசங்கத்தை மட்டும் கேட்டுட்டு ஓடிடலாம்னு நினைக்கிறேன். அதுவும் கூட ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. ஏன்னா இப்படிப்பட்ட பிரசங்கம் கொஞ்சம் கேட்கறதுக்கு கஷ்டமா தான் இருக்குது. ஒரே குத்துது, நிக்க முடியல. ஒன்று சொல்றேன், பரிசுத்தம் உள்ள ஆண்டவருக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்றால் பரிசுத்தத்தோடு தான் நிற்க முடியும். இல்லாவிட்டால் நிற்க முடியாது. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் யார் கர்த்தரோடு இருக்க முடியும்? பரிசுத்தம் இருந்தால்தான் கர்த்தரோடு இருக்க முடியும். இல்லாவிட்டால் கர்த்தரோடு இருக்கவே முடியாது. நீங்கள் கர்த்தருடைய வாசஸ்தலமாக இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்தம் இட் இஸ் அ மஸ்ட், கட்டாயம் இருக்க வேண்டிய விஷயம், ஆல்டர்னேட்டிவே கிடையாது. அவரை பாடி துதிச்சு மியூசிக் வாசி சத்தம் போட்டு அல்லேலூயா சொல்லி எல்லாம் அவரை தங்க வச்சிட முடியாது. விசிட் பண்ண வைக்கலாம், தங்க வைக்க முடியாது. தங்க வைக்கிறது என்பது வாழ்க்கை சம்பந்தமானது, வாயில வர சத்தத்தின் சம்பந்தமானது கிடையாது. அவர் தங்க வைக்கிறது என்பது வாழ்க்கை சம்பந்தமானது. உங்க வாழ்க்கையில் அபிஷேகம் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு ஃபார்முலா தான், ஒரே காரியம் தான், பரிசுத்தம். அது ஒண்ணு மட்டும்தான், அது ஒண்ணு மட்டும்தான். பரிசுத்தம் என்றால் அது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். அது பரிசுத்தம்னா ஏதோ தப்பான ஒரு நடக்கை அது மட்டும்தான் நான் பேச நினைக்காதீங்க, அப்படி கிடையாது. ஒருத்தரை பத்தி தாறுமாற பேசுறோம், வார்த்தையிலே பரிசுத்த குலைச்சல். வேண்டாத காரியத்தை நம்ம கேட்டுட்டுக்கிறோம், கேட்கறதுல பரிசுத்த குலைச்சல். வேண்டாததை சிந்திக்கிறோம், சிந்தனையிலே பரிசுத்த குலைச்சல். ஏதோ செய்கையில ஒரு பாவம் வர்றதுதான் பரிசுத்த குலைச்சல் நினைக்காதீங்க. பரிசுத்தம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நிறைந்திருக்கிற விஷயம். அப்ப நம்ம வாழ்க்கையில் எல்லா விதத்திலையும் நம்ம சரியா இருந்தால் மட்டும்தான் ஆண்டவரோடு நீங்கள் இருக்க முடியும், கூட இருக்க முடியும். இல்லாத பட்சத்தில் நீங்களும் இருக்க முடியாது, நீங்க இருக்க முடியாததுனால அவரால் இருக்க முடியாது. நீங்கள் கர்த்தரோடு இருந்தாதான் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினாதான் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவரை விட்டீர்கள் என்றால் அவர் உங்களை விட்டு விடுவார். அப்படி இருக்கும் பொழுது நம்ம கர்த்தரோடு இருக்கிறதுக்கு என்ன குவாலிட்டிஸ் நமக்கு இருக்கணும்? பரிசுத்தம். அது இருந்தாதான் நம்ம இருக்க முடியும். நம்ம இருக்க முடியாத அவரால் நம்மளோடு இருக்க முடியும். இந்த வார்த்தைக்கெல்லாம் மாற்று வார்த்தையே கிடையாது, இல்லையா? மாற்று வார்த்தை கிடையாது, பரிசுத்தம். அப்போ ஆதாமை கர்த்தர் தேடி வந்தார். ஆனால் இன்றைக்கு அவர் வாழ்க்கையிலே பாவம் நிறைந்து விட்டதனாலே இவங்களாகவே போய் ஒளிஞ்சு கொண்டான். ஆனா உண்மையிலேயே இவன் சொல்றான், நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து போய் ஒளிஞ்சு கொண்டேனான். உண்மையில அந்த இடத்துல அவன் நிர்வாணியா இருந்தானான்னு கேட்டீங்கன்னா அவனுடைய பார்வையில் அவன் வேற மாதிரி தான் இருந்தான். எப்படின்னா அவன் பாவம் செய்த உடனே தேவ மகிமை அவனை விட்டு போச்சு, அவன் ரெண்டு பேரையும் விட்டு. உடனே அத்தியலைகளினாலே தங்களுக்கு கச்சைகளை உண்டாக்கி உடுத்தி கொண்டார்கள், உடனே ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க போட்டிருந்த டிரெஸ் வச்சுட்டு அவங்க தான் நிக்க முடிஞ்சதே தவிர கர்த்தருக்கு முன்னால் நிக்க முடியல. புரியுதா? நம்முடைய சுயநீதிகளை வைத்துக் கொண்டு நம்ம இன்னொரு மனுஷனுக்கு முன்னால போய் நிக்கிறான், ஆண்டவருக்கு முன்னால நிக்க முடியாது. இவங்க போட்ட அத்தியலை டிரெஸ் வேற ஒண்ணு இல்லை, அவங்களுடைய சுயநீதி. நம்முடைய சுயநீதியை வைத்து விட்டு இன்னொரு மனுஷனுக்கு முன்னால் போய் நிக்கலாம், ஆண்டவருக்கு முன்னால் நிற்க முடியும். அவர் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்தறிகிறவர். அவருக்கு உள்ளா அவருக்கு முன்னால நிக்கணும்னா அவருடைய நீதியின் வஸ்திரத்தை நாம் தரித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் முக்கியம். நம்ம ஆயத்தம் மட்டதெல்லாம் ஒண்ணு லாய்க்கப்படாது, அவர் கொடுக்கணும். நம்முடைய பரிசுத்தம் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறது அல்ல, ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நமக்குள்ள வேண்டும். அது அவர் கொடுக்கிறதா இருக்க வேண்டும். ஆமென். லேவியர் ஆகமத்தின் புஸ்தகத்தில் 20:8 வாசிங்க. லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 20:8 வாசிப்போம்.
என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள்.
நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். உங்களை நீங்க பரிசுத்தப்படுத்திட்டீங்கன்னா அதை வச்சுட்டு கர்த்தர் கூட நிக்க முடியாது. நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் தான், நான் உன்னை பரிசுத்தமாக்கணும். அதுதான் என்னுடைய ஸ்டாண்டர்ட். என் ஸ்டாண்டர்டுக்கு நீ வந்தாதான் எனக்கு முன்னால நிக்க முடியும். உன் ஸ்டாண்டர்டை வச்சுட்டு எனக்கு முன்னால வந்து நிக்க முடியாதுங்கிறார். புரியுதா? உனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் உருவாக்கிட்டு அதை வச்சுட்டு இறங்கணும் நிக்க முடியாது. என்னுடைய ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்குது, அதை நான் கொடுப்பேன். அதை போட்டுட்டு தான் எனக்கு முன்னால் வந்து நிக்க முடியும், வேறபடி நிக்க முடியாது. இன்றைக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை அவருடைய வாசஸ்தலமாக இருக்கணும்னு ஆசைப்படுறாரு, சாய்ஸ் கொடுக்கிறாரு. அவருக்கு வாசஸ்தலமா இருப்பதோ புறக்கணிப்பதோ நம்ம கையில தான் இருக்குது. அவருக்கு வாசஸ்தலமா இருந்தால் அவருடைய சமூகத்தில் போய் நம்ம வாசம் பண்ண முடியும். அவருக்கு வாசஸ்தலமா இல்லைன்னா அவர் சமூகத்தில் போய் ஒருபோது வாசம் பண்ண முடியாது. எழுதி வச்சுங்க, முடியவே முடியாது. சரி, பைபிள் அதை பத்தி இன்னும் சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்றேன். கர்த்தர் இதை எப்படி, இந்த விஷயத்துல கர்த்தர் எவ்வளவு தூரம் கர்த்தர் கவனமா இருக்கிறார்ன்றதை பத்தி பார்ப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25:8 வாசிங்க. யாத்திராகமம் 25:8.
அவர்கள் நடுவிலே,
அவர்கள் நடுவிலே
நான் வாசம் பண்ண,
நான் வாசம் பண்ண
எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக,
எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. கர்த்தர் கேட்கிறார் பாருங்க. மோசே சீனாய் மலையிலே கர்த்தரோடு கூட இருக்கிறான். கர்த்தர் அந்த நேரத்தில் அந்த ஜனங்களோடு வாசம் பண்ணணும் ஆசைப்பட்டார். உடனே மோசே கிட்ட சொல்றார், நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ண எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்குன்னு சொல்லல, எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களா. கேட்கிறார் பாத்தீங்களா, எப்படி அக்யூரேட்டா கேட்கிறார் பாருங்க. நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ண எனக்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. இந்த இடத்துல கர்த்தர் எதை மீன் பண்றாரு கேட்டீங்கன்னா, ஆசரிப்பு கூடாரத்தை மீன் பண்ணி சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் மனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணினார்கள். அந்த 40 வருஷமும் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். அவர்களோடு கூட இருப்பதற்கு கர்த்தர் ஒரு வாசஸ்தலத்தை எதிர்பார்த்தார். அந்த வாசஸ்தலத்திற்கு கர்த்தர் சொல்ற பேர் என்னன்னா பரிசுத்த ஸ்தலம். சும்மா வாசஸ்தலம்னு சொல்லல, ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணி கொடு. நான் அவர் நடுவில் வாசம் பண்ணுவதற்கு எனக்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களா. இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு வரும் பொழுது மோசையின் மூலமாக கர்த்தர் இந்த காரியங்களை எல்லாம் சொல்லி ஆசரிப்பு கூடாரத்தை ரெடி பண்ண வச்சார். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை ரெடி பண்ணி அவங்களுடைய செட்டப் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய மேகஸ்தமும் அக்னிஸ்தமும் அவருடைய நடத்தும். பகலிலே மேகஸ்தமம் அவர்களுக்கு முன்பாக செல்லும் பொழுது அதை ஃபாலோ பண்ணிட்டே போவாங்க. இரவிலே அக்னிஸ்தமம் மூவ் ஆகிட்டே போச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணிட்டே போவாங்க. அந்த மேகஸ்தமம் ஒரு இடத்துல நின்று விட்டால் அவர்கள் அந்த இடத்துல கேம்ப் போட்டுருவாங்க. அது எவ்வளவு நாள்னு தெரியாது, ஒரு மாசம் கூட அந்த மேகஸ்தமம் அப்படி நின்று போச்சுன்னா ஒரு மாசம் அதே இடத்துல இருப்பாங்க. அதன் பிறகு அது எப்போ அந்த மேகஸ்தமம் நகருதோ அல்லது அக்னிஸ்தமம் நகருதோ அப்ப திருப்பி அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்படி அந்த மேகஸ்தமம் அல்லது அக்னிஸ்தமம் நிற்கும் பொழுது இவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தை ரெடி பண்ணவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தை எல்லாரையும் எல்லாவற்றையும் லேவியர்கள் சுமந்துட்டு போவாங்க. அதன் பனிமூட்டைகள் எல்லாத்தையும் அவள் மூட்டை கட்டி எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த மேகஸ்தமம் நின்று விட்டால் உடனே என்ன செய்வாங்க, அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அந்த இடத்துல உடனே இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. எந்த இடத்துல அந்த மேகஸ்தமம் நின்றுச்சோ அல்லது இரவாச்சுன்னா அந்த அக்னிஸ்தமம் நின்றுச்சோ அந்த இடத்துல உடனே ஆசரிப்பு கூடாரத்தை இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. அது கூடாரத்தை பிக்ஸ் பண்ணிடுவாங்க. கூடாரத்தை பிக்ஸ் பண்ணி அதுல இருக்கிற பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம் அந்த செட்டப் கரெக்டா செட் பண்ணிடுவாங்க. அதுல வைக்க வேண்டிய உடன்படிக்கை பெட்டி எல்லா காரியத்தையும் அது கூட கரெக்டா வச்சிருவாங்க. எல்லாத்தையும் செட் பண்ணி கிளீனா அந்த செட்டப்ல வச்சு அந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்கும். இந்த ஆசரிப்பு கூடாரம் வைக்கப்பட்ட பிறகு கர்த்தர் அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே அந்த ஆசரிப்பு கூடாரமாகி அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தர் அதுல வாசம் பண்ணுவார். ஜனங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, 12 கோத்திரங்கள் 12 கோத்திரங்களிலே ஆசரிப்பு கூடாரத்தில் வடக்கு பக்கத்தில் 3 கோத்திரம், இடப்பக்கத்திலே 3 கோத்திரம், முன்னால 3 கோத்திரம், பின்னால 3 கோத்திரம். 12 கோத்திரத்து ஜனங்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி கேம்ப்ல இருப்பாங்க. உங்களுக்கு ஆசரிப்பு கூடாரம் சென்டர்ல இருக்கும், ஜனங்களுடைய குடியிருப்பு எப்படின்னா இந்த பக்கம் 3 கோத்திரம், அந்த பக்கம் 3 கோத்திரம், இந்த பக்கம் 3 கோத்திரம், இந்த பக்கம் 3 கோத்திரம், ஆக மொத்தத்தில் 12 கோத்திரங்களும் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் அவங்க தங்கி இருப்பார்கள். இதுதான் செட்டப். அப்ப அந்த நடுவிலே கர்த்தர் வாசம் பண்றாரு. அவர் நடுவிலே நான் வாசம் பண்ணுங்கிறார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் நான் வாசம் பண்றேன். அதை சுற்றிலும் ஜனங்கள் வாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த கேம்ப் அவர்கள் ஒரு மாசம் அந்த இடத்துல இருந்துச்சு, ஒரு மாசம் அப்படிதான் இருப்பாங்க. இப்ப இந்த ஆண்டவர் என்ன செய்யறாரு கேட்டீங்கன்னா, அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் எழுந்தருளுகிறார், அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்குகிறார். அந்த ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மோசையோடு கூட கர்த்தர் பேசுகிறார். அந்த ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து காரியங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கைட் பண்ணிட்டு இருக்கிறார். அதோடு கூட அவர் நிறுத்தார் நினைக்கிறீங்களா? இல்ல, இவர்கள் அந்த பாளையத்திலே அவர்கள் ஜனங்கள் இருக்கும் பொழுது இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அவர்கள் அந்த இடத்துல கேம்ப்ல இருக்கும் பொழுது, அங்கே தங்கி இருக்கும் பொழுது, ஒருவேளை திடீரென்று வேற சில சத்துருக்கள் வந்து இவர்களை தூங்கும் பொழுது இவங்களை கொண்டு போடலாம், இவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கலாம். ஆகையினால் இஸ்ரவேலை காக்கிற தேவன் என்ன செய்வார்னு கேட்டீங்கன்னா, அவர் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் மட்டும் தங்கி இருக்கிறது கிடையாது, அந்த ஜனங்களின் நடுவிலே அவர்கள் தூங்கும் பொழுது அவர் நடுவில் அவர் உலாவிக் கொண்டிருந்தார். இதுக்குள்ள பைபிள் ஆதாரம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நான் காட்டுறேன். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் எழுந்தருளுவார், அங்கிருந்து பேசுவார். ஆனால் அந்த ஜனங்கள் படுத்து நித்திரை செய்யும் பொழுது மற்ற நேரத்தில் எல்லாம் கர்த்தர் அந்த ஜனங்களின் நடுவிலே அவர் உலாவிக் கொண்டிருப்பார், அந்த பாளையங்களுக்குள்ள உலாவிட்டு இருப்பார். இப்ப அதை குறித்து ஒரு வசனத்தை சொல்றார் பாருங்க. இன்னொரு வசனம் உபாகமத்தின் புஸ்தகத்திலே 23:14 வசனத்தை வாசிப்போம். 23:14
உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும்,
நல்லா கவனிங்க, உன்னை ரட்சிக்கவும்,
உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார்.
ரீசன் பாருங்க, உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களின் கையில் உன்னை ரட்சிக்கவும் கர்த்தர் உன் பாளையங்களுக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார்.
ஆகையால் அவர் உன்னிடத்தில்
அசுசியான காரியத்தை கண்டு
உன்னை விட்டு போகாதபடிக்கு
உன் பாளையம் எங்கும் சுத்தமாயிருக்க கடவது. எங்க கொண்டு போய் நிக்க வைக்கிறார் பாருங்க. அந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஒரு பரிசுத்த ஸ்தலம், உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களின் கையில் உன்னை தப்புவிக்கவும் உன் தேவனாகிய கர்த்தர் உன் பாளையங்களுக்குள் உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்படி உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே அசுசியான ஒரு காரியத்தை கண்டால் கர்த்தர் உன்னை விட்டு விலகி போய்விடுவார். ஆகினால் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு அவர் உன்னை விட்டு விலகி போகாதபடி உன் பாளையம் எங்கும் சுத்தமாயிருக்க கடவுதினர். இப்ப இந்த ரெண்டு வசனங்களை நான் ஸ்பிரிச்சுவலா சொல்றேன். இங்கே ஆசரிப்பு கூடாரம், இது ஜனங்கள் இருக்கிறதுக்கு நடுவில் இருக்கிறது. இதை சுற்றிலும் ஜனங்கள் இருக்கிறாங்க. 12 கோத்திரத்து ஜனங்களும் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி இருக்கிறாங்க. இந்த ஆசரிப்பு கூடாரம் எதை குறிக்கிறது? பரிசுத்த ஸ்தலம். இந்த பரிசுத்த ஸ்தலம் எதை குறிக்கிறது? நமக்குள் இருக்கிற ஆவி, நமக்குள் இருக்கிற ஆத்மா. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது, அது பரிசுத்த ஸ்தலம், அது பரிசுத்தமானது. இந்த ஆவி என்றைக்குமே மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போர் செய்கிறதா இருக்கிறது. இந்த ஆவி என்றைக்குமே பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறது, பரிசுத்தத்தை தேடுகிறது, பரிசுத்தத்துக்கு நேராய் நம்ம இழுக்கிறது. இது நம்முடைய ஆவி. இந்த ஆசரிப்பு கூடாரம் எதை குறிக்கிறது என்றால் நமக்குள் இருக்கிற ஆவி தான், உள்ள இருக்கிறது தான், சென்டர்ல இருக்கிறது. ஜனங்களுக்கு நடுவில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரம் நம்முடைய ஆவி கொப்பா இருக்கிறது. அதை சுற்றிலும் ஜனங்கள் இருக்கிறாங்க, மாம்சத்தில் இருக்கிற ஜனங்கள் அதை சுற்றிலும் இருக்கிறாங்க. இந்த ஜனங்கள் 12 கோத்திரத்தார் அதை சுற்றிலும் இருக்கிறார்கள், மனிதர்கள். இது எது என்றால் இது நம்முடைய மாம்சம். உள்ளே இருக்கிற ஆவியும் இந்த ஆத்மாவும் தான் ஆசரிப்பு கூடார பரிசுத்த ஸ்தலம். ஆனால் வெளியே இருக்கிற இந்த சரீரம் தான் பாளையம். கர்த்தர் இந்த ஆவியாகிய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்றாரு, அதை வாசஸ்தலமா தெரிஞ்சிருச்சிட்டாரு. அங்க வாசம் பண்றவர்கள் ஆவியில மட்டும் பரிசுத்த ஸ்தலத்தில் மட்டும் உட்கார்ந்துட்டு நினைக்காதீங்க. உங்களை ரட்சிக்கவும், உங்களை சத்துருக்களின் கையில் உங்களை தப்புவிக்கவும் இந்த பாளையத்திற்குள் தேவனாகிய கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். சரீரமாகிய பாளையத்திற்குள் ஆண்டவராகிய கர்த்தர் உலாவிக் கொண்டே இருக்கிறார். அவர் அப்படி உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது உன்னிடத்தில் ஏதாவது ஒரு பக்கத்திலே அசுசியான காரியத்தை கண்டால் அவரை உன்னை விட்டு விலகி போய் விடுவார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொன்னார் மலை பிரசங்கத்தில், மத்தேயு 5:28 28-39-30 வசனங்களை நீங்க வாசிச்சு பாருங்க. பாளையத்தை குறித்து கர்த்தர் பேசுறார். வாசிப்போம் மத்தேயு 5:28-39-30 மூணு வசனங்களை வாசிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்
ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில்
அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று
உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு
உன் சரீரம் முழுவதும்
நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும்
உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால்
அதை தரித்து எறிந்து போடு
உன் சரீரம் முழுவதும்
நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும்
உன் அவயவங்களில் ஒன்று
கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும்
இதான் பாளையத்தை பத்தி பேசுறார். கண்ணு கையை காலுங்கிறார். இதான் பாளையம். தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஸ்தலமாய் இருக்கிறதான உங்கள் ஆவியிலே வாசம் பண்ணுகிறார். உங்கள் சரீரமாய் இருக்கிற இந்த பாளையத்திற்குள் அவர் உலாவி கொண்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, அந்த ஆவியும் அந்த ஆத்துமாவும், அது ஆவி என்னைக்குமே பரிசுத்தம், அதுல பிரச்சனை கிடையாது. ஆனால் கூட இருக்கிற அந்த ஆத்துமா அது ஒரு பரிசுத்த ஸ்தலமாகவே இருக்கணும். உங்கள் ஆத்துமா அவர் வாசம் பண்ணக்கூடிய பரிசுத்த ஸ்தலமா இருக்கணும். உங்கள் சரீரமாகிய பாளையம் அவர் உலாவும் பொழுது அசுசியான ஒண்ணும் காணப்படாத சுத்தமான ஒரு இடமா இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த பாளையத்துக்குள்ள நான் சுத்தி சுத்தி வருவேங்கிறார். இல்லைன்னா அந்த பாளையத்தை விட்டு நான் போயிடுவேங்கிறார். புரியுதா? கர்த்தர் உங்களை வாசஸ்தலமாக்குறதுக்கு, நம்மளை வாசஸ்தலமாக்குறதுக்கு எவ்வளவு தூரம் அவர் கரெக்டா ஹேண்டில் பண்றாரு பாரு. வேற ஒன்னையுமே அவர் சொல்லல. பரிசுத்தத்தை மட்டும் தான் பேசுறார். வேற ஒண்ணுமே அவர் பேசல. அதை மட்டும் தான் பேசுற. பைபிளை நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவர் வாசம் பண்ணுகிறதற்கும் பரிசுத்தையும் பிரிக்கவே முடியாது. அவர் வாசம் அவருடைய பிரசன்ஸ் வரும். எப்படி வேணா வரும், யாருக்கு வரும், டக்குன்னு வந்துட்டு போ. ஆனால் அவர் வாசம் பண்ணுவதற்கும் பரிசுத்தையும் பிரிக்கவே முடியாது. நோ சான்ஸ். பிரிக்கவே முடியாது. இன்னும் கூட உங்களுக்கு நான் சில வசனங்களை காமிச்சு நான் முடிக்க விரும்புறேன். 2 Chronicles 5:13-14 வாசிக்கலாம். 2 Chronicles 5:13-14
அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று
அவரை ஸ்தோத்தரிக்கையிலும்
கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது அந்த மேகத்தின் நிமித்தம்
ஆசாரியர்கள் ஊழியம் செய்து
நிற்கக்கூடாமல் போயிற்று கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று.
பழைய ஏற்பாட்டிலே இப்படிப்பட்ட விதத்திலே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்ட சம்பவம் இதுதான். ஒரு மேகத்தை போல கர்த்தர் அந்த இறங்கி சாலமோன் கட்டி அந்த ஆலயத்தை அப்படியே நிரப்பினார். அந்த ஆலயத்திற்குள்ளே ஆசாரியர்கள் கூட நிக்க முடியல, அந்த மகிமைக்கு முன்னால நிக்க முடியல. அப்படி ஒரு மகிமை இறங்கி வந்துச்சு. எத்தனையோ இடத்துல தேவ ஜனங்கள் துதிச்சிருக்கிறாங்க. தாவீது எவ்வளவு துதிச்சிருக்கிறான், எவ்வளவு ஆராதனை பண்ணியிருக்கிறான். ஆனா அங்கெல்லாம் கூட இப்படி எல்லாம் ஒரு மகிமை எழும்பி வந்தது கிடையாது. எலியா கர்த்தருக்கு மேல நின்றுக்கிறான், எவ்வளவு ஆராதனை செஞ்சிருக்கிறான். ஆனால் இப்படி எல்லாம் மகிமை இங்கே வெளிப்பட்டதா இல்ல. ஆனால் இந்த இடத்துல அப்படி ஒரு மகிமை இறங்கி அந்த இடத்துல யாரும் நிக்க முடியல தேவ மகிமைக்கு மேல. என்ன ரீசன்? 11 வாசிக்கலாம்.
வகுப்புகளின் முறைமைகளை பாராமல் ஆசாரியர்கள் எல்லோரும் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டார்கள்.
இதான் ரீசன். வகுப்புகளின் முறைமைகளை பாராமல், இந்த வார்த்தை தான் ரொம்ப கவனிக்க வேண்டியது. வகுப்புகளின் முறைமைகளை பாராமல் ஆசாரியர் எல்லோரும் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டார்கள். பரிசுத்தம் பேசப்படுகிறது. இந்த ஆசாரியர்கள் இந்த இடத்துல வந்தவுடன் இப்படி ஒரு மகிமை வெளிப்பட்டு கர்த்தர் அப்படி இறங்கி தங்கி இருந்ததற்கு என்ன ரீசன்னா, வகுப்புகளின் முறைமைகளை பாராமல் தங்களை பரிசுத்தம் பண்ணாங்க. ஆசாரிகள் தங்களை பரிசுத்தம் பண்ணினார்கள் போடல, வகுப்புகளின் முறைமைகளை பாராமல். அதுதான் முக்கியமான வார்த்தை. அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, லேவி கோத்திரத்தை ஆசாரிய ஊழியம் செய்யும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டார். அந்த லேவி கோத்திரத்தில் யாருடைய பெயருக்கு எந்த குடும்பத்திற்கு சீட்டு விழுகிறதோ, அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியர்களில் யாருடைய பெயருக்கு சீட்டு விழுகிறதோ அவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையோடு தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வாங்க. தீட்டான ஒன்றையும் தொடமாட்டாங்க, பிரேதத்தை தொடமாட்டாங்க, எந்த தப்பான காரியத்துக்கு போக மாட்டாங்க. ரொம்ப ஜாக்கிரதையோடு தங்களை பரிசுத்தமாய் வைத்துக் கொண்டு அவர்கள் ஆசாரிய ஊழியத்தை செய்வாங்க. எது வரைக்கும்னா, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசாரிய ஊழியத்தின் காலம் நிறைவேறுகிற வரைக்கும் அந்த பரிசுத்தத்தை ஜாக்கிரதையா மெயின்டைன் பண்ணுவாங்க. எப்படின்னா, இப்ப சபரிமலைக்கு போறவங்க 40 நாள் குடிக்காம இருக்கிறாங்களே, அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த காலம் நிறைவேறுகிற வரைக்கும் ரொம்ப கவனமா இருப்பாங்க. முடிஞ்ச உடனே எல்லாம் பழைய காரியம் தொடர்ந்துருவாங்க. இப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா இங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு சீட்டு விழுந்ததோ, எவன் ஆசாரிய ஊழியம் செய்யணுமோ அவனும் பரிசுத்தமா இருந்தான். யாருக்கு சீட்டு விழாம அவனுக்கு ஆசாரி ஊழியம் இல்லையோ, அவனுக்கு வகுப்புகளின் முறை இன்னும் வரல, அவனும் கூட தன்னை பரிசுத்தம் பண்ணி கொண்டான். வகுப்புகளின் முறைமைகளை பார்த்து பரிசுத்தம் பண்றவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, காரணத்தோடு பரிசுத்தம் பண்றவன். ஏன் கேட்டீங்கன்னா, இவன் பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தருடைய ஆலயத்தின் காரியத்தில் கையை வச்சனவனுக்கு அடி விழுந்துரும். தனக்கு அடி விழுந்துடக்கூடாதுன்னு பயந்து போய் இவன் தன்னை பரிசுத்தம் படுத்திக்கிறான். ஆனா இங்க என்ன நடந்துச்சுன்னா, பயந்து போய் தங்களை பரிசுத்தம் பண்ணல, கர்த்தருக்காக தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். பரிசுத்தமாகறதுல நிறைய விஷயம் இருக்குது, நோக்கம் இருக்குது. பயந்து போய் பரிசுத்தமாகறவங்க இருக்கிறாங்க, ஆசீர்வாதத்துக்காக பரிசுத்தமாகறவங்க இருக்கிறாங்க, கர்த்தருக்காக பரிசுத்தமாகறவங்க இருக்கிறாங்க. நீங்க எந்த கேட்டகரின்னு நீங்களே யோசிங்க. மூணு கேட்டகரி இருக்கு. பயந்து போய் பரிசுத்தமாறுவாங்க. ஐயோ, நான் பரிசுத்தம் அடி விழுந்துடும், எனக்கு ஏற்கனவே நிறைய அடி விழுகுது, இன்னும் விழுந்துடும் அப்படின்னு பயந்து போய் இன்னும் அடி விழாதபடி தப்பிக்கிறதுக்கு பரிசுத்தமாகறவங்க இருக்கிறாங்க. நான் பரிசுத்தமா இருந்தாதானே கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார், எனக்கு இந்த காரியத்தை நான் ஜெபிக்கிறேனே, இது நடக்கணுமே, அது வரைக்கும் அது கொஞ்சம் பரிசுத்தமா இருந்துருவோம். காரியத்தை சாதிக்கிறதுக்காக பரிசுத்தமாகறவங்க இருக்கிறாங்க. காரியத்தை சாதிச்ச பிறகு திரும்பி எல்லாத்தையும் விட்டுருவாங்க. ஆனால் எதையுமே எதிர்பார்க்காமல், என் ஆண்டவருக்காக நான் என்னை பரிசுத்தம் செய்கிறேன், இதுதான் கர்த்தர் கேட்கிற. உனக்கு தண்டனை வரும்னு தப்பிச்சுக்கிறதுக்காக நீ பரிசுத்தமாகாத, உனக்கு ஆசீர்வாதம் வேணுங்கிறதுக்காக உன்னை பரிசுத்தமாக்காத, என்ன மாதிரி மாறணுன்றதுக்காக நீ பரிசுத்தமா மாறுகிற, நான் உனக்குள்ள தங்குறதுக்காக நீ பரிசுத்தமாயிருந்த. அப்ப நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தமாகறதுல நோக்கம் இருக்குது. இந்த ஆசாரியர்கள் வகுப்புகளின் முறைமைகளை பாராமல் பரிசுத்தம் பண்ணதான் கர்த்தருக்கு அங்க பிடிச்சது. இவன் பயந்து போயா இல்ல, எனக்காக பரிசுத்தமாய் வந்து நிக்கிறான், என்னை சந்திக்கிறதுக்கு பரிசுத்தமா வந்து நிக்கிறான், அதனால நான் அவனை இறங்கி சந்திச்சு ஆகணும். கர்த்தர் இறங்கிட்டார், புரியுதா உங்களுக்கு? என்னை சந்திக்கிறதுக்காக இவன் தன்னை பரிசுத்தம் பண்ணி இருக்கிறான், அதனால இவன் கண்டிப்பா சந்திக்கணும். கர்த்தரோட மகிமை இறங்கி சந்திக்க வந்துட்டார், வந்து அந்த இடத்துல தங்கி இருந்தார். அவர் வந்து தங்கும்போது அவங்கள அங்க தங்க முடியல, இருக்க முடியல, அவ்வளவு மகிமை பரிசுத்தம். இந்த ஆலயத்துல இப்ப பாருங்க, இந்த பிரதிஷ்டை இங்க நடக்குது. 6 அதிகாரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா, சாலமோன் ஒரு நீண்ட ஜபம் பண்ணுவார், அற்புதமான தீர்க்க தரிசனமான ஒரு ஜபம் பண்ணுவார். பண்ணி முடிச்ச உடனே 7 அதிகாரம் ஸ்டார்டிங் பாருங்க, முதல் வசனத்தை வாசிக்கலாம்.
சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது, அக்கினி வானத்திலிருந்து இறங்கி, சர்வாங்க தகன பலியையும், மற்ற பலிகளையும் பட்சித்தது, கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று,
கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று,
கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. அக்கினி
இறங்குகிறதையும்
கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தல வரிசை மட்டும் தரையிலே முகங்குப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள்.
இங்கே போதும். இங்கே பார்க்கும் பொழுது இவர் சாலமோன் அதன் பிரதிஷ்டையில் அப்படி ஒரு மகிமை இறங்கி வந்துச்சு. அதன் பிறகு சாலமோன் ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு நீண்ட ஜபத்தை அருமையாய் செய்கிறான். அவன் ஜபித்து முடித்த பிறகு அக்கினி இறங்கி வந்தது, ஆலயத்தில் இறங்கி வருது. இறங்கி வந்த அங்க பலிபீடத்தில் வைக்கப்பட்ட பலிபீடத்தில் இருந்த எல்லாவற்றையும் பட்சித்து போட்டது. மறுபடியும் தேவ மகிமை இறங்கி வந்தது, ஆலயத்தை அப்படி நிரப்புச்சு. அப்படி ஒரு மகிமை அந்த இடத்துல இறங்கிட்டே இருக்குது. என்ன ரீசன், ஏன் இந்த இடத்துல இப்படி நடக்குது? முதல் ரீசன் சொன்னேன், ஆசாரிகள் தங்களை பரிசுத்தம் பண்ணாங்க, வகுப்புகளின் முறைமைகளை பாராம, எதையுமே எதிர்பார்க்காம கர்த்தருக்காக பரிசுத்தமானாங்க. ரெண்டாவது, இங்க சாலமோன் இந்த இடத்துல ஜெபித்த பிறகு இந்த இடத்துல மகிமை இறங்குது. இப்ப ரீசனை கர்த்தர் சொல்றாரு. இந்த இடத்துல அவர் தங்கி அந்த இடத்துல இருக்கிற காரியம் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, அந்த ஆலயம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்ப கர்த்தர் அவங்களுக்கு ஒரு அற்புதமான பிராமிஸ் பண்றாரு. அந்த பிராமிஸ் தான் இன்னைக்கு நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ள போறோம். ரெண்டு வசனத்தை வாசிச்சு நம்ம முடிக்க போறோம். 7:15-16 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும்
என் செவிகள்
கவனிக்கிறவைகளுமாயிருக்கும் என் நாமம்
இந்த ஆலயத்தில்
என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு
பரிசுத்தப்படுத்தினேன்
என் கண்களும்
என் இருதயமும்
என்னாலும் இங்கே இருக்கும்.
இந்த வசனத்தை படிக்கும் போதே எங்கேயோ நம்மளை இழுக்குது. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாக இருக்கும். கவனமா பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாக இருக்கும். அது எந்த ஸ்தலம்? இந்த பில்டிங் சர்ச்சா? கிடையாது. நாம் உட்கார்ந்து இருக்கிற இந்த சர்ச்சு, இந்த ஹாலா, இந்த ஸ்தலமா? கிடையவே கிடையாது. அவர் சொல்லுகிற ஸ்தலம் அவருடைய வாசஸ்தலமாயிருக்கிற நானே அந்த ஸ்தலம். ஆமென். இந்த ஸ்தலம் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறது. இந்த பில்டிங் கிடையாது, அவருடைய வாசஸ்தலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே நானே அந்த ஸ்தலம். இந்த ஸ்தலமாகி என்னை குறித்து ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார். இந்த ஸ்தலத்திலே இருந்து செய்யப்படுகிற ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கின்றார். இந்த சரீரத்துக்குள்ளிருந்து உன் ஆவியினாலே நீ என்னை நோக்கி ஜெபிக்கிறாயே, உன் ஆத்மாவில் இருந்து நீ என்னை நோக்கி ஜெபிக்கிறாயே, அந்த ஜபத்திற்கு என் கண்களை நான் எப்பொழுதும் திறந்து வச்சு நான் பார்க்கிறேங்கிறார். அந்த ஜபத்தை நான் எப்பொழுது காது கொடுத்து கேட்டுட்டே இருக்கிறேன். எந்த ஸ்தலம்? அவர் வாசம் பண்ணுவதற்கு என்று என்னை பரிசுத்த ஸ்தலமாய் வைத்திருக்கிறேனே, இந்த பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து கர்த்தர் பேசுறார். நீங்க பரிசுத்தமாய் இருந்து அவருடைய வாசஸ்தலமாய் இருப்பீங்களா அப்படின்றது கூட உங்க ஜபத்துக்கு பதில் வரும். உங்கள் கண்கள், கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்துட்டே இருக்கும். என்ன ஜபம் உள்ளது வெளியில வருதுன்னு பார்த்துட்டே இருக்கும், டக்குன்னு பார்த்து பதில் கொடுப்பார். என்ன ஜபம் உள்ளது வெளியே வரும் காது கொடுத்து கேட்டுட்டே இருப்பார், டக்குன்னு ஆன்சர் பண்ணுவார். அடுத்தது பாருங்க, இன்னும் ஹை லெவல்ல பேசுறாரு. என் நாமம், இந்த ஆலயம், இந்த ஆலயம் என்னுடைய சரீரம் தான், கர்த்தருடைய ஆலயம் அவருடைய வாசஸ்தலம். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி, டெம்பரவரியா இல்ல, பெர்மனன்ட் பிளேஸா எனக்கு ஏற்படுத்துறேன்றாரு. புரியுதுங்களா? பெர்மனன்ட் அட்ரஸ், டெம்பரவரியா இல்ல. உங்களை நீங்கள் பரிசு ஸ்தலமாய் மாத்திட்டீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் எனக்கு டெம்பரவரி ரெசிடிங் பிளேஸ் வைக்கல, உன்னை என்னுடைய பெர்மனன்ட் பிளேஸ் நான் ஏத்துக்கிறேன். அப்ப சொல்றாரு கர்த்தர் சொல்றாரு, என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கு நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். அப்ப வாசம் பண்றதுக்கு பாருங்க, நான் இன்னும் அதை பரிசுத்தப்படுறேன். நீ உன்னை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்த உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்கிறேன். இப்ப நான் எனக்கு சொல்றேன், இந்த பரிசுத்தமான இந்த வாசஸ்தலத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, இதை விட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்லை, இதுக்குள்ள நான் பெர்மனண்டா தங்க போறேன்னு கேட்கிறேன். நீ உன்ன ஒரு பரிசுத்த ஸ்தலமா மாத்தி கொடுத்துட்ட, உன்னை விட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்லை, உங்ககிட்ட நான் பர்மனண்டா தங்க போறேங்கிற, உன்னை விட்டு பிரியறதுக்கு எனக்கு பிடிக்கல, உன்னை விட்டு நான் வெளியில போக விரும்பல, உங்களோட நான் நிரந்தரமா தங்கணும்னு ஆசைப்படுறேன். பாருங்க, அவர் அடுத்த விருப்பத்தை சொல்றாரு. அவருடைய முதல் விருப்பத்தை நீங்க நிறைவேற்றும் பொழுது அவரே இறங்கி அடுத்த விருப்பத்தை சொல்றாரு. உன்னை நீ பரிசுத்தம் பண்ணி எனக்கு வாசஸ்தலம் ஆக்கிட்டியே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, உன்னை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு எனக்கு மனசு இல்லப்பா, உன்னை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு எனக்கு மனசு இல்லை, உன்னை என்னுடைய பெர்மனன்ட் பிளேஸா ரெசிடென்டா நான் ஏத்துக்கிறேன், என்னாலும் என்னுடைய நாமம் இங்கே தங்கியிருக்கேன், ஆலயம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு இப்ப நீ எடுத்த முயற்சிக்கு மேலாக நான் அதை இன்னும் அதிகமாக பரிசுத்தப்படுத்தினேன், என் கண்களும் என் இருதயமும் என்னாலுமிக இருக்கும். ஃபர்ஸ்ட் சொன்னாரு என் கண்ணு திறந்திருக்கும், என் காது திறந்திருக்கும்னாரு, இப்ப சொல்றாரு என் இருதயமே அங்கதான் இருக்கும். நீ எனக்கென்ற ஒரு சிறந்த பரிசுத்த ஸ்தலமாய் வாசஸ்தலமாய் இருப்பேனா, நான் உன்னையே நினைச்சிட்டு இருப்பேங்கிற, உன்னையே பார்த்துட்டு இருப்பேன், உன்னையே கேட்டுட்டு இருப்பேன், உன்னையே நான் நினைச்சிட்டு இருப்பேங்கிற. இதுக்கு மேல வேற என்னங்க வேணும், இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. உன்னையே நான் பார்த்துட்டு இருப்பேன், உன்னையே நான் கேட்டுட்டு இருப்பேன், உன்னையே நான் நினைச்சிட்டு இருப்பேன், இதுக்கு மேல வேற என்ன வேணும். வானத்தை பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் சொல்றாரு, உன்னையே நான் பார்த்துட்டு இருப்பேன், உன்னையே நான் கேட்டுட்டு இருப்பேன், உன்னையே நான் நினைச்சிட்டு இருப்பேன். இது ஆண்டவருடைய விருப்பம். இன்னைக்கு சொல்றேன், இந்த விருப்பத்தை நிறைவேற்றிக் கொடுங்கள், இந்த ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். அதை நிறைவேற்றுவதும் புறக்கணிப்பதும் நம்ம கையில் இருக்குது. எல்லாரும் கண்களை மூடுவோம். Glory to Jesus. Stotram. Stotram aandavare. Idho manushargalidathil devanudaiya vaasasthalam irukkirathu. Devan thaame avar naduvile thangi irundhu avargal devanai iruppar. Deva pillaiye, மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், எனக்கு ஒரு வாசம் பண்றதுக்கு ஒரு ஸ்தலம் வேணும்பா, நான் தங்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், நான் தங்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அது எப்படிப்பட்ட ஒரு இடம்? பரிசுத்தமான ஒரு இடம், அழகான இடம் இல்ல, வேற ஆடம்பரமான ஒரு இடம் அல்ல, பரிசுத்தமான ஒரு இடம் எனக்கு வேணும். அழகான இடம் அல்ல, ஆடம்பரமான இடம் அல்ல, எனக்கு தேவை பரிசுத்தமான ஒரு இடம், பரிசுத்தமான ஒரு இடம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்குள் வாசம் பண்ண விரும்புறாரு. ஆண்டவர் மேலான காரியத்தை விரும்புறாரு. ஆனா அவர் விரும்புறதெல்லாம் நடக்குமான்னு கேட்டீங்க, நடக்காது. அவர் விரும்புகிறது நடப்பதற்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்கும் பொழுது நடக்கும், ஒத்துழைப்பு கொடுக்காதவர்களிடத்துல நடக்காது. கர்த்தர் எல்லாரையும் பரலோகத்தில் கொண்டு வர நினைக்கிறார், நடக்குமா? நடக்காது. அதுக்கு இடம் கொடுக்கிறவங்களுக்கு கூட நடக்கும், இடம் கொடுக்காதவங்களுக்கு கூட நடக்காது. அவர் என்னை ஒரு பரிசுத்த ஸ்தலமா இருக்கணும் நினைக்கிறாரு, அவர் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமா இருக்கணும் நினைக்கிறாரு. ஆனால் நான் இடம் கொடுத்தால் அவருக்கு நான் வாசஸ்தலமா இருக்க முடியும். நான் இடம் கொடுக்கலன்னா நான் வாசஸ்தலமா இருக்க முடியாது. அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணினால் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு நான் அவரோடு வாசம் பண்ண முடியும், அவருக்குள்ள நான் பரலோகத்தில் வாசம் பண்ண முடியும். இந்த உலகத்தில் அவர் எனக்குள்ள வாசம் பண்ண நான் அனுமதிக்காவிட்டால் பரலோகத்தில் நான் போய் வாசம் பண்றதுக்கு அவரும் என்னை அனுமதிக்க மாட்டார். அவர் தயையுள்ளவருக்கு தயையுள்ளவர், உத்தமருக்கு அவர் உத்தமர், புனிதருக்கு அவர் புனிதர், மாறுபாடு உள்ளவனுக்கு அவர் மாறுபடுகிறவராய் தோன்றுவார். தேவ பிள்ளையே, கர்த்தர் கேட்கிறார், எனக்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கு, உனக்குள் நான் வைத்திருக்கிற ஆவி அது நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிற பரிசுத்த ஸ்தலம், உன் ஆத்துமாவை அதற்கு ஏற்ற பரிசுத்த ஸ்தலமாய் உருவாக்குங்கிறார். அந்த ஆசரிப்பு கூடாரம் தான் கர்த்தருடைய வாசஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம். அதை சுற்றிலும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களும் தங்கியிருப்பார்கள். அதுதான் நம்முடைய ஆத்மாவை சுற்றி இருக்கிற நம்முடைய சரீரம். இதுதான் பாளையம். உன்னை ரட்சிக்கும்படிக்கும், உன் சத்துருக்களின் கையிலிருந்து உன்னை தப்புவிக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உன் பாளையங்களுக்குள் உலாவிக் கொண்டிருக்கிறார். உன்னிடத்திலே ஒரு அசுசியான காரியத்தை கண்டு அவர் உன்னை விட்டு விலகி போகாதபடி உன் பாளையம் எங்கும் சுத்தமாயிருக்க கடவது. உன் பாளையம் எங்கும் சுத்தமாயிருக்க கடவது. அதனாலதான் கண்ணு கை கால் எல்லாத்தையும் கர்த்தர் பேசுறார். அதனாலதான் பேசுறார். அதைத்தான் இயேசு கிறிஸ்து பேசினார். உன் பாளையத்தை குறித்து நான் வாசம் பண்றதுக்கு உன் பாளையத்தை சுத்தமா வைனார். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. என் ஆண்டவருக்கு நான் ஒரு வாசஸ்தலமா இருக்கணும். அதற்கு நான் சும்மா வாயத்திற்கு சோத்திரம் சோத்திரம்னா நடக்காது. சும்மா நான் 4 பாட்டு பாடினா நடக்காது. 4 சோத்திரம் பண்ண நடக்காது. 1000 சோத்திரம் பண்ணாலும் நடக்காது. அதுக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம். அவருடைய அவர் என்னை விசிட் பண்றதுக்கு 2 சோத்திரம் பண்ணா போதும். அவர் விசிட் பண்ணுவார். ஆனால் அவர் என்னோடு தங்கிறதுக்கு 1000 சோத்திரம் பண்ணாலும் ஒன்னும் நடக்காது. அதுக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம். அது வாழ்க்கையை சார்ந்தது. ஆண்டவர் எனக்குள் வாசம் பண்ண வேண்டும் என்றால் அது என் வாழ்க்கையை சார்ந்தது. நான் அவருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்த ஸ்தலமாய் இருந்தால்தான் என் ஆண்டவர் வந்து அங்கே வாசம் பண்ணுவார். என் நாமம் இந்த ஆலயத்தில் எந்தெந்தைக்கும் நிலைத்திருக்கும்படி நான் அதை தெரிந்து கொண்டு அதை பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே பதிக்கப்பட்டிருக்கும். உன்னை நான் எப்பவுமே பார்த்துட்டு இருப்பேன். எப்பவுமே நீ சொல்றதை கேட்டுட்டு இருப்பேன். எப்பவுமே நான் உன்னை நினைச்சிட்டே இருப்பேங்கிறார். என்ன ஒரு மேன்மை! அப்படியே உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கென்று நான் ஒரு பரிசுத்த ஸ்தலமாய் நான் இருக்கணும்பா. சின்சியரா சீரியஸா ஒப்பு கொடுங்க, ஆனஸ்டா ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் நீங்க எனக்குள்ள வாசம் பண்றதுக்கு நான் தகுதியா வாழலப்பா. நீங்க என்ன விசிட் பண்ற மாதிரி தான் நான் வாழ்ந்தேன். அதுலயே நான் திருப்தியா இருந்துட்டு இருக்கிறேன். இல்லப்பா, இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நீங்க என்ன விசிட் பண்ணிட்டு போற வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நீங்க என்னோடு வாழணும் ஆண்டவரே. நீங்க எனக்குள்ள வாழணும் ஆண்டவரே. நீங்க எனக்குள்ள வாசஸ்தலமா என்னை மாற்றி எனக்குள்ள நீங்க வாழணும்பா. என்னை உங்களுக்கு என்று ஒரு பரிசுத்த ஸ்தலமா இருக்கும்படி ஒப்பு கொடுக்கிறேன். நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர்னு சொல்லியிருக்கீங்களே, என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா. நான் போட்டிருக்கிற அத்தி இலையை உடைய வச்சுட்டு உங்களுக்கு முன்னால நிக்க முடியாது. நீங்க கொடுக்கிற நீதியின் வஸ்திரத்தை தரிச்சுட்டு தான் உங்களுக்கு முன்னால நிக்க முடியும். என்னுடைய சுய நீதியை வைத்துக் கொண்டு நான் மனுஷனுக்கு முன்னால நிக்கலாம். ஆனா உங்களுக்கு முன்னால நிக்க முடியாது. உங்களுக்கு முன்னால நிக்கணும்னா ஆண்டவரே, நீங்க கொடுக்கிற பரிசுத்தம் எனக்கு தேவையப்பா. நீங்க கொடுக்கிற பரிசுத்தம் எனக்கு தேவை. உங்க பரிசுத்தத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. நீங்க எனக்குள்ள வாசம் பண்ணுவதற்கு ஏற்ற பரிசுத்தத்தை எனக்கு தாங்க. கேளுங்க, அப்படி கேளுங்க. நீங்க எனக்குள்ள வந்து வாசம் பண்ணுவதற்கு ஏற்ற பரிசுத்தத்தை எனக்கு தாங்க. அதுக்கு ஏற்ற பரிசுத்தத்தை தாங்க. 4 பேர் என்ன பார்த்து பரிசுத்தமா இருக்கிறான்னு சொல்ற பரிசுத்தம் எனக்கு வேண்டாம்ப்பா. இவன் ரொம்ப பரிசுத்தமானவன், 4 பேர் 4 மனுஷன் சொல்ற அந்த பரிசுத்தம் எனக்கு வேண்டாம். நீங்க எனக்குள்ள வந்து வாசம் பண்ணுவதற்கு ஏற்ற ஒரு பரிசுத்தத்தை எனக்கு தாங்க. நீங்க எனக்குள்ள வாசம் பண்ணுவதற்கு ஏற்ற ஒரு பரிசுத்தத்தை தான். உண்மையாய் கேளுங்கள், தொடர்ந்து கேளுங்கள், அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். நம் சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுப்பதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம வாயினால பாடி துதிப்பதெல்லாம் சாதாரண ஆராதனை. ஆனால் நீங்கள் ஜீவ பலியாய் உங்களை ஒப்புக் கொடுப்பதுதான் உங்கள் தேவனுக்கு முன்பாய் புத்தியுள்ள ஆராதனையாயிருக்கிறது. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, தகப்பனே, இந்த வேத வசனங்கள் எங்களை தொடர்ந்து சுத்திகரிக்கட்டும்பா. நீங்க எங்களுக்குள் எப்போதும் தங்கியிருந்து எங்களையே நினைச்சிருந்து எங்களையே பார்த்து எங்களை வார்த்தைகளையே கேட்டு ஆண்டவர் எங்களை விட்டு பிரிந்து போகிறதற்கு மனதே இல்லாமல் உங்களை பெர்மனண்டா எங்களுக்குள்ள தங்க வைத்துக் கொள்ளுகிற ஒரு பரிசுத்தம் எங்களுக்குள் காணப்படட்டும் அப்பா. எங்கள் இயேசு ராஜா, நீங்க சொன்னீங்க, என் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை என்று சொன்னீங்களே, அந்த வாழ்க்கை எங்களுக்கு தாங்க. நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை, என் பிதா என் கூடவே தங்கியிருக்கிறார், அந்த வாழ்க்கை எங்களுக்கு தாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு தாங்க. எங்களை நடத்துங்கப்பா, தொடர்ந்து எங்களை வாசஸ்தலமாய் நடத்துங்க, காத்துக்கொள். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமென், ஆமென்.